வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நக்சல்கள் இல்லாத இந்தியா என்ற உறுதிப்பாட்டில் பாதுகாப்புப் படையினர் வரலாற்று வெற்றியை அடைந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் திரால் பகுதியில் இன்று காலை பாதுகாப்புப் படையினர் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொண்டனர். ரஷ்யா உக்ரைன் இடையேயான அமைதி பேச்சுகள் துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் இன்று நடைபெறுகிறது. காசாவின் வடக்கு மற்றும் தென்பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் 70 பேர் கொல்லப்பட்டனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மனப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சத்தீஸ்கர் தெலங்கானா எல்லைப் பகுதியில் கடந்த 21 நாட்களில் 31 நக்சலைட்டுகளை கொன்ற பாதுகாப்பு படையினரை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒரு காலத்தில் நக்சல்களின் வசம் இருந்த கரேகுட்டா மலை தற்போது அதிலிருந்து விடுபட்டுள்ளதாக கூறியுள்ளார். கரேகுட்டா மலை முக்கிய நக்சல் அமைப்புகளின் தலைமையகமாக இருந்தது என்றும், நக்சல் பயிற்சி, ஆயுதங்களை தயாரித்தல் ஆகியவை அங்கு நடைபெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட நக்சல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பாதுகாப்பு படையினரிடையே உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மோசமான வானிலையிலும் கரடுமுரடான மலைப்பகுதிகளிலும் நக்சல்களை எதிர்கொண்ட பாதுகாப்பு படையினரை பாராட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர்களின் செயல்களை அறிந்து நாடே பெருமைப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். நக்சல்கள் இல்லாத இந்தியா என்ற உறுதிப்பாட்டில் பாதுகாப்பு படையினர் வரலாற்று வெற்றியை அடைந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இன்று பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு பைரோன் சிங் ஷெகாவத் நினைவு தினத்தையொட்டி அவரது பெயரிலான நினைவு நூலகத்தை திறந்து வைக்க உள்ளார். நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடந்த நிதியாண்டிற்கான பொதுத்துறை வங்கிகளின் நிதி செயல்பாடுகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று ஆய்வு செய்யவுள்ளார். இக்கூட்டம் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு படைகள் மற்றும் தேசிய சேவைக்கான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் தன்னார்வ இரத்த தான முகாமை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வைத்தார். புதுதில்லியில் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித் துறையின் சார்பில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமில் 150 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். முன்னதாக அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் சார்பில் இரத்த தான முகாமை டாக்டர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், பணியாளர்களை நிர்வகிப்பது மட்டுமல்லாமல் பயிற்சி, திறன் மேம்பாடு, குடிமக்களிடையே இரக்க மனப்பான்மையை வளர்ப்பதில் பணியாளர் நல அமைச்சகம் கவனம் செலுத்துவதாக கூறினார். பின்னர் இரத்த தானம் செய்தவர்களுடன் உரையாடி அவர்களை பாராட்டினார். பணியாளர்கள் நலன், பொதுமக்கள் குறைதீர்ப்பு அமைச்சகத்தின் கீழ் அனைத்து துறைகள் மற்றும் நிறுவனங்களில் வரும் வாரங்களில் இரத்த தான முகாமை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கேள்வி எழுப்புவது தொடர்பாக பிஜேபி குறை கூறியுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சுதன்ஷு திரிவேதி, ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாதுகாப்பு படையினர் தங்களது துணிச்சலையும் திறமையையும் வெளிப்படுத்தியுள்ளதாக கூறினார். இந்நிலையில் இது தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்புவதன் நோக்கம் குறித்து கேள்வி கேட்கப்படும் சூழ்நிலை உள்ளதாக அவர் தெரிவித்தார். உறுதிப்பாடு வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் செயலில் இருக்க வேண்டும் என்று கூறினார். மனம், பேச்சு, செயல் ஆகியவற்றில் ஒற்றுமை அவசியம் என்று கூறிய அவர், முரண்பாடான நடவடிக்கைகள் அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். நாடே ஒருங்கிணைந்து செயல்படும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இதுபோன்ற நடவடிக்கைகள் பொருத்தமற்றது என்றும் பொறுப்பற்றது என்றும் பிஜேபி செய்தித் தொடர்பாளர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. 9 தீவிரவாத முகாம்கள் அழிப்பு. 100 மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு. எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு. மத்திய அரசின் உறுதிப்பாடு, பாதுகாப்பு படைகளின் செயல்திறன். ஆபரேஷன் சிந்தூர், இது வெற்றி திலகம். முப்படைகளின் வலிமையை போற்றுவோம், வணங்குவோம்.
காசாவின் வடக்கு மற்றும் தென்பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் 70 பேர் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் அமைப்பினர் தோல்வியடையும் வரை பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் தமது தாக்குதலை நிறுத்தாது என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் வடக்கு காசா பகுதியின் ஜபாலியா என்ற இடத்தை சுற்றிலும் குறைந்தது 50 பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஜபாலியா பகுதியிலிருந்து வெளியேறுமாறு அங்கு வசிக்கும் பொதுமக்களை இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா உக்ரைன் இடையேயான அமைதி பேச்சுகள் துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் இன்று நடைபெறுகிறது. ரஷ்ய வெளியுறவு துணை அமைச்சர் திரு மிகாஹில் குலாசின், பாதுகாப்பு துணை அமைச்சர் திரு அலெக்சாண்டர் ஃபோமின் உள்ளிட்ட பிரதிநிதிகள் ரஷ்யாவின் சார்பில் பங்கேற்கின்றனர். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு புதினை நேரில் சந்தித்து பேச விரும்புவதாக உக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியிருந்த நிலையில் இப்பேச்சுகளில் திரு புதின் பங்கேற்க மாட்டார் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் இன்று காலை பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அவந்திபுரா பகுதியில் திரால் என்ற இடத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் இணைந்து இந்நடவடிக்கையில் ஈடுபட்டதாக காவல்துறை உயரதிகாரி ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மனித உரிமைகள் குறித்த குறும்பட போட்டிக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஆகஸ்ட் மாதத்திற்குள் தங்களது குறும்படத்தை சமர்ப்பிக்குமாறு ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் மக்களின் திரைப்படம் மற்றும் படைப்பாற்றல் முயற்சிகளை ஊக்குவித்து அங்கீகரிப்பதையும் இந்த போட்டி நோக்கமாக கொண்டுள்ளது. அனுப்பப்படும் குறும்படம் ஆங்கிலம் அல்லது எந்த இந்திய மொழிகளிலும் இருக்கலாம் என்றும் ஆங்கிலத்தில் வசனங்கள் இடம்பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளது. குறைந்தபட்சம் 3 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை காணும் வகையில் குறும்படம் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இந்த குறும்படங்கள் ஆவணப்படமாகவோ உண்மை கதைகளை நாடகமாக்குவதோ அல்லது அனிமேஷன் உட்பட எந்த தொழில்நுட்ப வடிவிலும் உருவாக்கப்பட்ட படைப்பாக இருக்கலாம் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு குறித்த வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கவுள்ளது. இத்தேர்வின் வெளிப்படைத்தன்மை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கவுள்ளது. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பால் உற்பத்தியாளர் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களுக்குமான ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் சார்பாக 34 சங்கங்களுக்கு பால் தர பரிசோதனை கருவி, 35 பயனாளிகளுக்கு கறவை மாடு வாங்குவதற்கான கடன் தொகைக்கான காசோலைகளையும் அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால்வளத்துறையின் மூலம் கறவை மாட்டுக் கடன், பராமரிப்பு கடன், ஊக்கத்தொகை உள்ளிட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நடப்பாண்டு பால் உற்பத்தியை பெருக்குவதற்கு கறவை மாட்டுக் கடன் அதிக அளவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு பால் உற்பத்தியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்றும் திரு மனோ தங்கராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை அமைக்கப்படவுள்ள உயர்மட்ட பாலத்திற்கான இரும்பு தூண்கள் உள்ளிட்டவற்றின் தரம் மற்றும் அளவுகளை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு ஆய்வு செய்தார். இதற்காக மும்பையில் வாடா என்னும் இடத்தில் இந்த கட்டுமான பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழில் பட்டறைக்கு சென்ற அவர் இப்பொருட்களின் உற்பத்தி குறித்து கேட்டறிந்தார். சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை 3.20 கிலோமீட்டர் தூரத்திற்கு 15 மீட்டர் அகலத்திற்கு அமைக்கப்படும் இந்த உயர்மட்ட சாலை 7 முக்கிய சாலை சந்திப்புகளை கடக்கும் வண்ணம் நிறுவப்படுவதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மனப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-19, 21-16 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஜஸ்டின் ஹோவை வென்றார். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் தமிழகம் 5ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியில் தமிழகம் இதுவரை 15 தங்கம், 20 வெள்ளி உட்பட 63 பதக்கங்களை வென்றுள்ளது. 56 தங்கம் உட்பட 149 பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா முதலிடத்திலும், 35 தங்கம் உட்பட 106 பதக்கங்களுடன் ஹரியானா 2ஆம் இடத்திலும் உள்ளன. தில்லியில் இன்று நடைபெறவுள்ள ஜிம்னாஸ்டிக் போட்டியின் இறுதிச் சுற்றுடன் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் நிறைவடைகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நக்சல்கள் இல்லாத இந்தியா என்ற உறுதிப்பாட்டில் பாதுகாப்பு படையினர் வரலாற்று வெற்றியை அடைந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் திரால் பகுதியில் இன்று காலை பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். ரஷ்யா உக்ரைன் இடையேயான அமைதி பேச்சுகள் துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் இன்று நடைபெறுகிறது. காசாவின் வடக்கு மற்றும் தென் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் 70 பேர் கொல்லப்பட்டனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மனப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.